அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து வழங்கும் தமிழோசை. ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிக் கொண்டிருப்பவர் சுவாமிநாதன். இன்றைய தமிழோசில் முதல் செய்தி அறிக்கை பிறகு செய்தியரங்கில், மணல் கொள்ளையை தடுக்க சிறப்பு குழுவை தமிழக அரசு அமைத்துள்ளது குறித்த செய்திகள், நடிகர் விஜயின் தலைவா திரைப்படம் தமிழகத்தை தவிர பிற இடங்களில் திரைக்கு வந்துள்ளது குறித்த விவரங்கள், தலித் கிறிஸ்தவர்களுக்காக தமிழக முதல்வர் பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளது குறித்த விவரங்கள், அதைத் தொடர்ந்து இந்தியாவில் பேசப்பட்ட போ மொழி போன்ற 20% மொழிகள் அழிந்து போனது ஏன் என்பது குறித்த ஒரு செவ்வி,
தாய்மொழி மீது நம்பிக்கை இல்லாம போறது, பெரும்பான்மையோர் மொழி மீது நம்பிக்கை அதிகமா வர்றது, பொருளாதார வசதிக்காக வந்து தங்களுடைய தாய்மொழியை விட அந்த மாநில மொழி மீது அவங்களுக்கு வந்து நாட்டம் அதிகமா இருக்கும். இது இயற்கை.
ஆகியவையும் இந்த பிரசீதிகளும் இடம்பெறும்.
பிபிசி தமிழிசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சாதாத் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவுடைய பாதுகாப்பு அமைச்சர்களும் வெளியுறவு அமைச்சர்களும் வாஷிங்டனில் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருக்கின்றனர். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் மேற்கொள்ளவிருந்த உச்சிமாநாட்டை ரத்து செய்வதாக அமெரிக்க அதிபர் ஒபாமா அறிவித்த மறுநாள் இந்த சந்திப்பு நடக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா ரஷ்யா ஆகிய இரு நாடுகளின் விருப்பமும் சில நேரங்களில் ஒன்றாக இருந்தாலும் சில நேரங்களில் முரண்பட்டதாக இருக்கிறது என இன்றைய சந்திப்பின் ஆரம்பத்தில் பேசிய அமெரிக்க ராஜாங்க அமைச்சர் ஜான் கெரி கூறியிருக்கின்றார்.
That we have experienced some challenging moments. We will discuss these differences today.
ஏவுகணை பாதுகாப்பு, ஆப்கானிஸ்தான், வடகொரியா, சிரியா, ஈரான் போன்ற விவகாரங்களில் இரு நாடுகளும் முன்னேற்றம் காணும் என்று தான் நம்புவதாக கெரி குறிப்பிட்டார்.
லெபனானில் பெய்ரூட் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து துர்க்கிஷ் ஏர்லைன்ஸ் விமான ஓட்டிகள் இருவர் துப்பாக்கி முனையில் கடத்தி செல்லப்பட்டிருக்கிறார்கள். சிரியாவில் கடந்த ஆண்டு கடத்தப்பட்ட லெபனானின் 9 ஷியா யாத்ரீகர்களை விடுவித்தாலே இந்த விமானிகள் விடுவிக்கப்படுவார்கள் என்று ஜுவரல் இமாம் ரீடா என்ற இயக்கம் கூறியிருக்கிறது. ஆனால் யாத்ரீகர்களை கடத்தியவர்கள் யார் என்று தமக்கு தெரியவில்லை என்று துருக்கியின் வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் கூறியிருக்கிறார்.
The Turkish government did all it can in order to have them released as well.
தம்மால் முடிந்தவரை அவர்களை விடுவிப்பதற்கான எல்லா முயற்சிகளும் எடுக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார்.
ஜிம்பாப்வேயில் அண்மையில் நடந்த பொது தேர்தலின் முடிவுகளை எதிர்த்து அந்நாட்டின் முக்கிய எதிர்க்கட்சியான ஜனநாயக மாற்றத்துக்கான இயக்கம் MDC வழக்கு ஒன்றை தொடுத்திருக்கிறது. இந்த தேர்தலில் அதிபர் ராபர்ட் முகாபேவின் ஜானு PF கட்சி 3-2 பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றதாக உத்தியோகபூர்வ முடிவுகள் காட்டியிருந்தன. அளவுக்கதிகமான வாக்குச்சீட்டுகள் அச்சடிக்கப்பட்டது உட்பட பெருமளவான முறைகேடுகள் நடந்ததால் இந்த தேர்தல் முடிவை தம்மால் ஏற்க முடியாது என MDC-யின் தலைவர் மோர்கன் ஸ்வாங்கிராய் ஏற்கனவே அறிவித்திருந்தார்.
சோமாலியாவின் தலைநகர் மொகதீசுவில் இருக்கின்ற சர்வதேச விமான நிலையத்தில் ராணுவ விமானம் ஒன்று தரையிறங்கும் போது நிலத்தில் மோதி எரிந்து நாசமாகியிருக்கிறது. சோமாலியாவில் நிலை கொண்டுள்ள ஆப்பிரிக்க யூனியன் படைகள் இந்த விமான நிலையத்தில் முகாமிட்டிருக்கின்றன. இந்த சம்பவத்தில் 4 விமான பணியாளர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள், 2 காயமடைந்துள்ளனர். எத்தியோப்பிய விமானப்படைக்கு சொந்தமான இந்த விமானம் ஆயுதங்களை கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது. விமானத்தில் தீ பரவியவுடன் பல வெடிப்புச் சத்தங்கள் அடுத்தடுத்து கேட்டதாக விமான நிலைய பணியாளர்கள் கூறுகின்றனர்.
இந்தியாவில் கடந்த 50 ஆண்டுகளில் 200-க்கும் அதிகமான மொழிகள் அழிந்துவிட்டதாக அந்நாட்டின் மொழியியல் ஆய்வு நிறுவனம் ஒன்று நடத்திய நாடுதழுவிய மொழிகள் கணக்கெடுப்பு ஒன்று காட்டுகிறது. தற்போது இந்தியாவில் சுமார் 800 மொழிகள் பேசப்படுவதாக இந்த ஆய்வு தெரிவிக்கிறது. உத்தியோகபூர்வ அங்கீகாரம் கிடைக்காதது, சமூகங்களின் இடப்பெயர்வு, சமூக பொருளாதார காரணங்களுக்காக பெரும்பான்மையானோரின் மொழியை பழங்குடியினத்தவரும் பேச ஆரம்பிப்பது போன்றவை பழங்குடியின மக்களின் மொழிகள் அழிந்து போக முக்கிய காரணம் என்று தெரிவிக்கப்படுகிறது.
வடக்கிந்தியாவில் இருக்கின்ற விவசாயி ஒருவர் எருமை மாடு ஒன்றை இந்திய பணத்தில் 25 லட்சம் ரூபாவுக்கு மேல், அதாவது ஆடம்பர காரொன்றின் விலைக்கு விற்றிருக்கிறார். கால்நடைகள் கண்காட்சியில் அதிகளவு பாலை கறந்து காட்டியதன் மூலம் லக்ஷ்மி என்ற இந்த எருமை மாடு பரிசுகளை வென்றிருந்தது. தென்னிந்தியாவில் ஆந்திர மாநிலத்தில் இருக்கின்ற விவசாயி ஒருவர்தான் இந்த எருமை மாட்டுக்கு இந்தளவு விலை கொடுத்திருக்கிறார். சாதாரண எருமை மாடுகளின் விலையை விட 10 மடங்கு அதிகமாக இந்த எருமை விற்கப்பட்டிருக்கிறது.
சீனாவில் பொருளாதார விவகாரங்களுக்கான தலைமை அதிகாரி ஒருவர் அரசு பொறுப்புகளை வகிக்க தடை விதிக்கப்பட்டிருப்பதுடன் அவர் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்தும் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார். தேசிய அபிவிருத்தி மற்றும் சீர்திருத்த ஆணையத்தின் துணைத் தலைவராக இருந்து வந்த லியூ டியனான் பெருமளவான தொகைகளை லஞ்சமாக வாங்கியிருக்கிறார் என சின்ஹுவா செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் ஒரு சர்வதேச குறிப்பு. பாகிஸ்தானின் பலுச்சிஸ்தான் மாநில தலைநகர் குவெட்டாவில் நோன்பு பெருநாள் தொழுகையின் போது நடைபெற்ற தாக்குதலில் பலர் கொல்லப்பட்டிருக்கின்றனர். மேலதிக விவரங்களுடன் சீவகன்.
வடமேற்கு பாகிஸ்தானின் குவெட்டா நகரில் தீவிரவாதிகளின் இரண்டாவது பெரிய தாக்குதல் ஒன்று நடந்திருக்கின்றது. மசூதி ஒன்றுக்கு வெளியே துப்பாக்கி பிரயோகம் செய்த அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகள் 9 பேரை கொண்டிருப்பதுடன் மேலும் பலரை காயமடைய செய்திருக்கின்றார்கள். ஈத் பண்டிகை பிரார்த்தனைக்காக மசூதிக்கு வந்த உள்ளூர் அரசியல்வாதியான அலி மடாக் ஜதாக் அவர்கள்தான் அவர்களது இலக்கு என்று கூறப்படுகின்றது. அவருக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை. அப்பாவி மக்களை கொன்று அவர்கள் தப்பி ஓடிவிட்டார்கள். நான் தான் அவர்களது இலக்கு. அவர்கள் என்னை கொன்றிருக்கலாம். பல்வேறு சமூகங்களைச் சேர்ந்த வழிபாட்டாளர்களை அவர்கள் கொலை செய்து விட்டார்கள். இது மனித சமூகத்துக்கு எதிரானது. இது கொடூரமானது, மிருகத்தரமானது என்றார் பாகிஸ்தான் மக்கள் கட்சியின் முன்னாள் மாகாண அமைச்சரான யதாக். இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த முகமது அட்டன் என்னும் ஒருவர் கூறுகையில், மக்கள் எல்லாம் படிக்கட்டுகளால் வெளியே வந்தபொழுது அங்கு ஏற்கனவே பயங்கரவாதிகள் காத்திருந்தார்கள். அவர்கள் மக்களை இலக்கு வைத்து தாக்க தொடங்கிவிட்டார்கள். இறந்தவர்களில் 2 பேர் குழந்தைகள். சுமார் 20 பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள் என்றார் அவர். நேற்றும் அங்கு போலீஸ்காரர் ஒருவரது இறுதி ஊர்வலத்தில் நடந்த தற்கொலை தாக்குதலில் பலர் கொல்லப்பட்டிருந்தார்கள். இந்த தாக்குதலுக்கு எந்த அமைப்பும் உரிமை கோரவில்லை. இன்றைய தாக்குதல் சம்பவ இடத்திலேயே 4 பேர் கொல்லப்பட்டார்கள். ஏனையவர்கள் மருத்துவமனையில் மரணமடைந்திருக்கின்றார்கள். குவெட்டா நகரில் அண்மை காலமாக வன்செயல்கள் அதிகரித்து வருகின்றன. பெரும்பாலான தாக்குதல்கள் அங்கு ஷியா முஸ்லிம்களை இலக்கு வைத்தே நடத்தப்பட்டிருக்கின்றன. பலுச்சிஸ்தான் மாகாணத்தின் தலைநகராக திகழ்கின்ற குவெட்டா தலிபான்களின் கிளர்ச்சியின் மையமாகவும் இருக்கின்றது. அதேவேளை அங்கு மத பிரிவுகளுக்கிடையிலான மோதல்களும் அதிகரித்திருக்கின்றன. கடந்த செவ்வாயன்று பலுச்சிஸ் பிரிவினைவாத தீவிரவாதிகள் 13 பஸ் பயணிகளை சுட்டுக் கொண்டார்கள். இவற்றை தடுக்க ஒட்டுமொத்த யுக்தியொன்றை தான் திருட்டுவதாக அதிகாரிகள் கூறினாலும் இதுவரை அவை எவையும் பலனை தரவில்லை. இதேவேளை அமெரிக்கா அவசர பணியாளர்கள் தவிர்ந்த ஏனைய தூதரக பணியாளர்களை தனது லாகூர் துணை தூதரகத்திலிருந்து வெளியேற உத்தரவிட்டிருக்கின்றது. தூதரகத்துக்கான மிரட்டல் ஒன்றை அடுத்தே இந்த நடவடிக்கை என்று அரசு துறையின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். பாகிஸ்தானுக்கான அவசரமற்ற பயணங்களை தவிர்க்குமாறு அமெரிக்கா தனது குடிமக்களுக்கு வியாழன் என்று எச்சரித்தும் இருக்கின்றது.
அடுத்து இந்திய கண்ணோட்டம். தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக நடைபெறும் மணல் கொள்ளைகளை தடுக்க முயன்றதால் அம்மாவட்ட ஆட்சித்தலைவர் சிறு தினங்களுக்கு முன் மாற்றப்பட்டதாக யூகங்கள் நம்பி வரும் நிலையில் மணல் கொள்ளை குறித்து ஆய்வு நடத்த வருவாய்த்துறை செயலர் தலைமையிலான ஒரு ஆய்வுக்குழுவை தமிழக அரசு அமைத்திருக்கிறது. இதுகுறித்து கூடங்குளம் அணு உலைக்கு எதிரான போராட்டத்தில் முக்கிய பங்காற்றி வரும் கடலோர மக்கள் கூட்டமைப்பின் அமைப்பாளருமான புஷ்பராயன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நேரத்திலே இன்றைக்கு மீனவ மக்களுடைய ஓட்டுகளை பெறுவதற்காக இன்றைக்கு தமிழக அரசு ஒரு திட்டமிட்டு ஒரு நாடகம் ஆடுவது போல தெரிகிறது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு மீனவர்கள் வாழுகின்ற தமிழ்நாட்டிலே ஆட்சி செய்கின்ற அதிமுக மீது மிகுந்த வருத்தத்திலும் கோபத்திலும் இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் கூடங்குளம் அணு உலை பிரச்சனை, பல பிரச்சனைகள் இன்றைக்கு மீனவரை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளை தமிழக அரசு எந்த நேர்மையான நிலைப்பாடும் எடுக்காத ஒரு சூழலிலே தமிழக அரசு திட்டமிட்டு இந்த மீனவ மக்கள் மத்தியில் நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக இந்த ஒரு செயல்பாட்டை செய்திருப்பது போல நாங்கள் கணிக்கிறோம்.
நீங்கள் இப்படி சந்தேகம் வெளியிட்டாலும் இந்த அதிமுக அரசு பதவியேற்ற பிறகுதான் மதுரையிலும் அதன் சுற்று வட்டாரத்திலும் பல ஆண்டுகளாக நடைபெற்று வந்த சட்டவிரோத கல் குவாரி முறை தடுத்து நிறுத்தப்பட்டது என்று அரசுடைய ஆதரவாளர்கள் சொல்லலாம். அது ஒரு புறம் இருக்க, இந்த மணல் குவாரி பிரச்சனை எந்த அளவுக்கு தென் மாவட்டங்களில் இருக்கிறது?
அதாவது இன்றைக்கு தமிழகம் முழுவதும் கடல் ஆற்று மணலை எடுப்பதாக இருந்தாலும் சரி, கிரானைட் போன்ற கனிம வளங்களை எடுப்பதாக இருந்தாலும் சரி, கடலோரத்தில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை எடுப்பதாக இருந்தாலும் சரி, 3 தனிநபர்கள் இன்றைக்கு தமிழகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்திருக்கிறார்கள். திருட்டுத்தனமாக ஆற்று மணல் எடுத்தார்கள் சொன்னால் அவர்கள் மேல் குண்டர் சட்டம் பாயும் என்று சொன்னார்கள். இதுவரையிலும் யாரு மேலும் குண்டர் சட்டம் பாயவில்லை. 16,000 கோடிக்கு மேலே சட்டவிரோதமாக கிரானைட் எடுக்கப்பட்டதாக பழைய மாவட்ட ஆட்சித்தலைவர் பகாயம் அவர்கள் ஆதாரத்தோடு அதை எடுத்து வைத்த பிறகும் அவர்கள் மேலும் சரியான முறையான பொருளாதார ரீதியான நடவடிக்கைகளோ குற்றவியல் நடவடிக்கைகளோ பெரிய அளவு இந்த நாட்டில் நடைபெறவில்லை. அப்பேற்பட்ட ஒரு சூழலில் ஒரு மாஃபியா போன்று மணல் கொள்ளை கூட்டம் ஒரு மாஃபியா போன்று இந்த பகுதியில் 4 மாவட்ட கடலோர பகுதியில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த அமைப்பினர் காவல்துறையும் தங்கள் கைவசம் வைத்திருக்கிறார்கள்.
இவர்களுடைய இந்த செயல்பாடு காரணமாக கடலோர கிராமங்களில் எத்தகைய பாதிப்புகள் ஏற்படுகின்றன? மீன் தொழிலுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கிறது?
இன்றைக்கு கடலோரம் முழுவதும் இன்னைக்கு மணல் கம்பெனியுடைய கட்டுப்பாட்டுகளே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் மீனவர்கள் சுதந்திரமாக கடற்கரை பகுதியில் நடமாட முடியாமல், மீன் பிடிக்க முடியாமல், அவர்களுடைய வலைகளை படகுகளை பாதுகாக்க வைக்க முடியாமல் இருக்கிறது ஒன்று. இரண்டாவதாக, இந்த மணல் சட்டவிரோதமாக அளவுக்கு மீறி இயந்திரங்களை பயன்படுத்தி அள்ளப்படுவதனால் அந்த நேரங்களில் கடல் அரிப்பு அதிகமாக ஏற்பட்டு கடலோர கிராமங்கள் அழிவுக்கு உள்ளாகிறது. கடற்கரை அழிய அழிய வீடுகளும் கடலுக்கு தண்ணீருக்குள்ள செல்லக்கூடிய ஒரு சூழல் வருகிறது. அது மட்டுமல்ல, இந்த பகுதியிலே மக்கள் அதிகமாக நம்பி வழிபடக்கூடிய 2 முக்கியமான திருத்தலங்கள் இருக்கிறது. ஒன்று திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கும் ஆபத்து இந்த மண் எடுப்பதினால். அதே நேரத்தில் இங்கே உபரி பகுதியில் இருக்கக்கூடிய அந்தோணியார் திருத்தலம் இருக்கிறது. 2 பாரம்பரியமாக மக்கள் வழிபடக்கூடிய இந்த வழிபாட்டு தலங்களுக்கு இந்த கடல் மணல் அள்ளக்கூடிய நேரத்திலே இதனாலே பல வகையான நெருக்கடிகள் வருகிறது. அது மட்டுமல்ல, இன்று கடற்கரை சார்ந்த இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஆமை போன்ற உயிரினங்கள் வாழ முடியாமல் இன்றைக்கு அவைகள் எல்லாம் அகதிகளாக தூரத்திலே பயணம் செய்து, நீண்ட தூரம் பயணம் செய்து முட்டையிடுவதற்கு கரை இல்லாமல் அவர்கள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆமை இனம்ங்கிறது ஒரு ஷெட்யூல் ஸ்பீசிஸா இருக்கிறது. குறிப்பாக அணுகலை பாதுகாப்பாக இருக்கிறது, பாதுகாப்பாக இருக்கிறது சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அணுகலையினுடைய கிழக்கு பகுதியிலும் அணுகலுடைய மேற்கு பகுதியிலும் இவர்கள் லட்சக்கணக்கான கிலோமீட்டர் அளவுள்ள இன்னைக்கு மணலை சட்டவிரோதமாக அள்ளி கொண்டிருக்கிறார். அதனால் இந்த அணுகளுக்கும் ஆபத்து என்கிற அடிப்படையிலே பல விளைவுகளை இந்த மணல் அள்ளுகின்ற போக்கினால் நமக்கு ஏற்படுகிறது.
கடலோர மக்கள் கூட்டமைப்பின் அமைப்பாளர் புஷ்பராயன். கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிய தலித் ஜாதியினரை பட்டியலினத்தின் கீழ் இணைக்க மத்திய அரசு முன்வர வேண்டும் என்று தமிழக முதல்வர் ஜெயலலிதா பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கின்றார். தலித் கிறிஸ்தவர்கள் தற்போது பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் வைக்கப்பட்டிருக்கின்றனர். தமிழக முதல்வரின் கோரிக்கை குறித்து இயேசு சபை பாதிரியாரும் தலித் கிறிஸ்தவ செயற்பாட்டாளருமான இயேசு மரியான் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
தமிழக முதல்வர் இன்று எழுதியிருக்கிற கடிதம் ஒரு சமூக நீதியின் அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கிறது. கட்சிக்கு அப்பாற்பட்டு ஒரு முதல்வர் என்ற முறையில் அவர் இந்த கடிதத்தை எழுதியிருப்பதை மிகவும் வரவேற்கின்றேன், பாராட்டுகின்றேன். சுதந்திரத்திற்கு பிறகு சமயத்தின் அடிப்படையில் தலித் கிறிஸ்தவர்களை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் இருந்து விலக்கி இருப்பது ஒரு சமூக அநீதி.
கிறிஸ்தவமும் இஸ்லாமும் ஜாதியை அங்கீகரிக்கவில்லை. இரண்டாவதாக, ஏற்கனவே மத ரீதியான சிறுபான்மையினர் என்ற முறையில் சில பாதுகாப்புகளும் சலுகைகளும் கிடைக்கின்றன. ஆகவே இரட்டை சலுகைகளை அவர்கள் பெறுவது போல ஆகிவிடும் என்ற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது.
கிறிஸ்தவ மதமும் இஸ்லாமிய மதமும் வேற பண்பாட்டு தொடங்கியது அப்படின்னு சொல்லும் பொழுது மதத்தை தழுவிய பிறகு இந்த பண்பாடு மாறிவிட்டதா கிறிஸ்தவர்களுக்கு? இங்கு வந்து ஜாதி வந்து பண்பாட்டோட ஊறி போயிருப்பதால் நீ எந்த மதத்திற்கு சென்றாலும் ஜாதியை நீங்க தூக்கி கொண்டு போறீங்க. அதனாலதான் கிறிஸ்தவ மதம் மாறிய பிறகும் எங்களுக்கு தேவாலயத்தில் தனி இடம், கல்லறைகளை தனி இடம், பொது இடங்கள்ல தனி இடம். இப்போ கூட வழக்கு நடத்திட்டு இருக்க ஒரு பொதுவாக இருக்கிற கல்லறைகளில் புதைக்கப்படுகிற இடங்களில் தலித் கிறிஸ்துவை புதைக்க கூடாது, இந்த கல்லறை எங்களுக்கு சொந்தமானது என்று வழக்கு கொடுத்திருக்கிறார்கள் முதலாளர் நீதிமன்றத்தில். இது எதை காட்டுகிறது? இது ஜாதி என்பது மதத்தை கடந்து நிற்கிறது. ஆகவே ஜாதிய மதத்தை கடந்து நிற்பதால் என்னென்னலாம் ஜாதி இருக்கிறதோ, யாரெல்லாம் ஜாதியால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவள் தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும். சிறுபான்மை உரிமையினரையும் தாழ்த்தப்பட்ட உரிமைகளையும் பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்கிறீர்கள். சிறுபான்மை கல்வி நிறுவனத்தில் கூட தலித் கிறிஸ்தவர்களுக்கு இடமில்லை என்று, அது பெரும்பான்மையினாலும் அது பயன்படுத்தப்படுகிறது. அங்கு ஒரு சமூக நிலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக விவாதம் வைப்போம். சிறுபான்மை உரிமைகளா தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேர்ப்பதா? நாங்கள் தயாரா இருக்கிறோம். சிறுபான்மை உரிமைகள் என்றால் அங்கு வேறு யாரும் சேர்க்கப்படக்கூடாது. சிறுபான்மை அல்லாதவர்களுக்கு கல்வி கொடுக்கப்பட்டால் அந்த நிறுவனத்தினுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்யட்டும். அரசு இதுக்கு தயாரா? சிறுபான்மை நிறுவனங்கள் எடுத்துக்கிறவர்கள் தயாரா?
இன்றைய சூழ்நிலையில் தலித் கிறிஸ்தவர்களுக்கு எப்படிப்பட்ட இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது? அதனால் அவர்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுகிறது?
பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் மிக பெரிய ஒரு பட்டியல் இந்தியாவில். மேல் ஜாதி இல்லாத ஆதிக்க ஜாதி இளைஞர்களோட மாணவர்களோட அவர் போட்டியிட வேண்டும். ஆனால் சமூக ரீதியாக இந்த தலித் கிறிஸ்தவ மாணவர்கள் மற்ற தாழ்த்தப்பட்ட மாணவர்களைப் போலவே பள்ளிகளில் நடத்தப்படுகிறார்கள், சமூகத்தில் நடத்தப்படுகிறார்கள். இவங்களுக்கும் அவங்களுக்கும் வாழ்க்கை முறையில் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. அதான் மட்டும்தான் வித்தியாசம். சமீபத்திய மிஸ்ரா கமிஷன் கூட இந்த அறிக்கையை கொடுத்திருக்கிறது. நானும் அப்படி வளர்ந்தவன் தான். கிறிஸ்துவ நிறுவனத்துக்கு நான் போகும்போது எனக்கு இடம் கிடைக்கல. நான் வந்து சாதாரண ஒரு இந்து தலித் மாணவனை போலவே நானும் அரசு உயர்நிலைப் பள்ளியில் தான் படித்தேன். பெரும்பாலான தலித் கிறிஸ்தவ மாணவர்கள் அரசு உயர்நிலைப் பள்ளியில் மற்ற மாணவர்களைப் போலவே படிக்கிறார்கள். அப்படி சோ அவருடைய வாழ்க்கை முறையில் எந்த மாற்றம் இல்லாத போது திடீரென்று ஒரு இடஒதுக்கீடு பீச்சில் கொண்டு வரும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நான் அவங்களோட போட்டியிடவே முடியாது.
ஆனால் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சியில் மதம் சார்ந்த இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க. முதல்ல கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் அறிமுகப்படுத்தினார்கள், 3% என்று சொன்னார்கள். அப்பொழுது கிறிஸ்தவர்கள் அதை கடுமையாக ஏற்றார்கள் என்றால், நாங்கள் ஏற்கனவே 3% அதிகமாக இடங்களை பெற்றிருக்க வருகின்றோம், ஆகவே இது எங்களுக்கு இழப்பு என்று சொல்கிறார்கள். ஆகவே நீங்கள் மதம் சார்ந்த இடஒதுக்கீட்டை விட இதுபோன்று ஜாதி ரீதியாக கொடுப்பதன் காரணமாக அதிக பயன் இருக்கும் என்று நினைக்கிறீர்களா?
மதம் சார்ந்து கொடுத்தால் மீண்டும் கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிற ஆதிக்க ஜாதியினர் மட்டுமே இதை பயன்படுத்திக் கொள்வார். எப்படி சிறுபான்மையின உரிமையின் கீழ் நடத்தப்படுகிற கல்வி நிறுவனங்கள் இந்த சிறுபான்மையின் இடத்தில் இருக்கின்ற ஆதிக்க வர்க்கத்தால் மட்டுமே முழுக்க முழுக்க பயன்படுவது போல, மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுத்தால் அவர்கள் தான் அதை பயன்படுத்துவார்கள். மீண்டும் சிறுபான்மை உரிமைகளுக்கு என்ன நீதி ஏற்படுதோ அதே தான் இங்கே நடக்கும்.
அன்பர்கள், இயேசு சபை பாதிரியாரும் தலித் கிறிஸ்தவ செயற்பாட்டாளருமான இயேசு மரியான். அன்பர்கள், கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இந்தியாவில் பேசப்பட்டு வந்த 20% மொழிகள், அதாவது 250 மொழிகள் கடந்த 50 ஆண்டுகளில் அழிந்து போய்விட்டதாக ஒரு ஆய்வு தெரிவிக்கிறது. மேலதிக விவரங்களுடன் சாதாத்.
அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் பழங்குடியின மொழிகளில் ஒன்றான போ மொழியை பேசிய கடைசி நபருடைய குரல் அது. அந்த மூதாட்டியோடு அவர் பேசிய மொழியும் அழிந்து போனது. இந்தியாவில் கடந்த அரை நூற்றாண்டில் இவ்வாறாக 250 மேலான பழங்குடியின மொழிகள் அழிந்துவிட்டன என்று பீப்புள்ஸ் லிங்குவிஸ்டிக் சர்வே ஆஃப் இந்தியா என்ற மொழிகள் கணக்கெடுப்பு அமைப்பு நடத்திய சுற்றாய்வு காட்டுகிறது. நாடெங்கிலும் இருந்து 85 நிறுவனங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களின் ஒத்துழைப்போடு 3000 மேற்பட்ட நிபுணர்கள் 4 ஆண்டுகள் பணியாற்றி இந்தியாவின் மொழிகள் பற்றிய இந்த சுற்றாய்வை மேற்கொண்டிருந்தனர். மொழிகள் வழங்கும் இடம், அவற்றின் சரித்திரம், தோற்றம், இலக்கணம், இலக்கியம், பண்பாடு, கலை வடிவம் போன்ற பல்வேறு அம்சங்கள் இந்த சுற்றாய்வில் ஆராயப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலே பழங்குடியின மொழிகள் அழிந்து வருவதன் காரணங்கள் குறித்து இந்த சுற்றாய்வின் ஆசிரியர் குழுவில் இடம் பிடித்திருந்தவரும் மைசூரில் இருக்கின்ற இந்திய மொழிகள் நடுவண் நிறுவனத்தில் பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவருமான வி ஞானசுந்தரத்தை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
ரெண்டு மூணு காரணங்களை சொல்லலாம். 1961 வந்து ஒரு சென்சஸ் எடுத்த போது அந்த சென்சஸ் முடிவு தெரிஞ்ச ஒரு திடுக்கடும் உண்மை என்னன்னா, பல பழங்குடியினர் வந்து தங்களுடைய தாய்மொழியா தங்களுடைய பழங்குடியினர் மொழியை சொல்லாம இன்னொரு அந்த மாநிலத்தில் பெரும்பாலோரால் பேசப்படுகிற மொழியை தான் தங்களுடைய தாய்மொழியா சொல்ல ஆரம்பிச்சாங்க. அவங்க வந்து தங்களுடைய தாய்மொழியை பேசுறோங்கிறத வெளிக்காட்டவே விரும்பவில்லை அப்படிங்கறதே நாளடைவில் தங்களுடைய தாய்மொழி மீது தாழ்வு மனப்பான்மை உண்டாக்கும். தாழ்வு மனப்பான்மை வந்து எப்ப ஒரு மொழி மேல இருக்கோ அதுவே வந்து அழிவுக்கு முதல் படின்னு சொல்லலாம். இன்னொரு விவரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவா வந்து பழங்குடியினர் வந்து குறைந்தது இருமொழியாளர்களாக இருப்பாங்க. தங்களுக்கே உரிய தாய்மொழியை பேசுறவங்களா இருக்கலாம், அதோட அந்த மாநிலத்துல இருக்கிற பெரும்பாலோரால் பேசப்படுகிற அந்த மொழியை பேசலாம். உதாரணமா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தோடரோ இருளரோ அல்லது இரவல்லர் அப்படிங்கிறவங்களோ பேசுற தங்கள் தாய்மொழியோட நம்ம பேசுற பெரும்பான்மையோர் நாம் பேசுகிற தமிழ் மொழியும் அவர்கள் பேசுவார்கள். இதுல வந்து இருமொழியாளர்கள் இன்றைக்கு உள்ள முதல் ஜெனரேஷன் வந்து தாய்மொழியை பேசுவாங்க. இரண்டாவது மூன்றாவது தலைமுறையினர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த இருமொழியத்தின் தாக்கத்தினால, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, தங்களுடைய தாய்மொழி மீது நம்பிக்கை இல்லாம போறது, பெரும்பான்மையோர் மொழி மீது நம்பிக்கை அதிகமா வர்றது. ஏன்னா இந்த பொருளாதார வசதிக்காக வந்து தங்களுடைய தாய்மொழியை விட அந்த மாநில மொழி மீதுதான் அவங்களுக்கு வந்து நாட்டம் அதிகமா இருக்கும். இது இயற்கை. இந்த காரணத்தினால பழங்குடி இருமொழியுமே வந்து தங்களுடைய தாய்மொழி அழிவுக்கு வந்து விட்டுடுதுன்னு சொல்லலாம். இது இரண்டாவது காரணம். இது மூன்றாவது காரணமா சொல்றது, பொதுவா வந்து ஒவ்வொரு மாநிலத்திலுமே இந்த பழங்குடியினர் முன்னேற்றத்துக்காக வந்து அரசு துறைகள் இருக்கு. ஆனா அந்த அரசு துறையினரே அதுல உள்ள அலுவலர்களே பழங்குடியினர் பேசுகிற மொழியே இவர்கள் மொழியாகவே அங்கீகரிப்பதில்லை. இப்படி பரவலான ஒரு எண்ணம் பரவும் போது இந்த எண்ணத்தின் எதிர்வழியாக தங்களுடைய தாய்மொழி மீது ஒரு விதமான கசப்புணர்ச்சி, வெறுப்புணர்ச்சி வர ஆரம்பிக்கிறது. மற்றவர்கள் வெறுக்கின்ற மொழியை தாங்களும் நாளடைவில் வெறுக்க தொடங்கிவிடுகிறார்கள்.
பழங்குடியின மொழிகள் அழிந்து போறதால எவ்விதமான இழப்புகள் ஏற்படுகின்றன?
பழங்குடியின மொழியை பொறுத்த வரைக்கும் மொழியல் நோக்கில வந்து அது வந்து திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்ததுங்கிறது மாத்திரமல்ல, திராவிட மொழிகளுடைய ஒரு வரலாற்று நோக்கில வந்து பார்க்கணும்னு சொன்னா, இன்னைக்கு பழங்குடி மொழிகள் வந்து பலவற்றை வந்து தேக்கி வைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட தமிழுக்கு முன்னாலேயே ஆப்கானிஸ்தான் பக்கத்திலிருந்து பாகிஸ்தான் வழியா திராவிட மொழிகள் பேசுகின்ற ஏறக்குறைய 26 மொழிகள் வந்து பேசுகின்ற மக்கள் வந்து இந்தியா பூரா பரவி இருக்கிறாங்க. அப்படி பார்க்கிற போது இவர்களுடைய மொழிகள்ல வந்து பல திராவிட மொழி கூறுகள் இருக்குது. இந்த மொழிகள் இறந்து போனால், அழிந்து போனால், திராவிட மொழிகளில் உள்ள பல ஃபாசிலைஸ்டு ரெஃபரன்சஸ், நல்ல பல கூறுகள் வந்து அழிந்து போகும். இது வந்து திராவிட மொழிகளை ஒப்பாய்வு செய்பவர்களுக்கு, கால்துவல் போல அல்லது எவனோ போல ஒப்பாய்வு செய்பவர்களுக்கு இது ஒரு இழப்பாகும்
என்றார் இந்திய மொழிகள் நடுவண் நிறுவனத்திலிருந்து ஓய்வு பெற்ற பேராசிரியர் வி. ஞானசுந்தரம்.
நடிகர் விஜய் நடித்துள்ள தலைவா படம் தமிழகத்தை தவிர பிற இடங்களில் இன்று வெளியாகியிருக்கிறது. அரசியல் குறுக்கீடுகள் காரணமாக இந்த சிக்கல்கள் ஏற்பட்டது என்று திரைத்துறையினர் சிலர் கூறுகின்றனர். ஆனால் காவல்துறையோ இது தொடர்பாக தாம் அழுத்தம் எதையும் பிரயோகிக்கவில்லை என்று விளக்கம் அளித்திருக்கிறது. இதுகுறித்து புதுடெல்லியில் இருக்கும் பிபிசி பண்பலை செய்தி தயாரிப்பாளர் ஜெயக்குமார்.
நடிகர் விஜய் நடித்து இன்று வெளியாகவிருந்த தலைவா படம் தமிழ்நாட்டில் வெளியாவதில் சிக்கல்கள் நீடித்து வருகிறது. விஜய் ரசிகர்களால் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்க்கப்பட்டு வந்த தலைவா படத்துக்கு தமிழக அரசின் வருவாய்த்துறை வரிவழக்கு அளிக்கவில்லை. மேலும் சில அமைப்புகள் விடுத்துள்ள மிரட்டல்களால் சிக்கல்கள் அதிகரித்துள்ளன. இந்த படத்தின் பிரிவியூ காட்சியை இன்று அதிகாரிகள் குழு பார்வையிட்டது. அப்போது தலைவா படத்துக்கு வரிவழக்கு அளிக்கலாம் என்று அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். ஆனால் இதற்கான அதிகாரப்பூர்வ நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இதனால் தலைவா படம் தமிழ்நாட்டில் விரைவில் திரையரங்குகளில் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே தலைவா படத்துக்கு தமிழக காவல்துறை எதிர்ப்பு தெரிவித்துள்ளதால் தான் இந்த படம் திரைக்கு வரவில்லை என்று சென்னையில் தகவல் பரவியது. ஆனால் இதை தமிழக காவல்துறை தலைமை இயக்குனர் அலுவலகம் மறுத்து அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் தலைவா என்ற தமிழ் படம் வெளியாவதை பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக தமிழக காவல்துறை தள்ளி வைத்துள்ளதாக ஒரு சில பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டுள்ளன. இச்செய்தி உண்மையல்ல என்றும், இந்த படம் வெளியாவதை தள்ளி வைக்குமாறு தமிழக காவல்துறை கோரவோ அல்லது ஆலோசனை கூறவோ இல்லை என்றும் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. இத்திரைப்படம் வெளியிடுவதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தாமதம் எதிலும் காவல்துறை பங்கு இல்லை. படம் வெளியிடப்படுவது பற்றி முடிவுகள் திரைப்படத்துறையை சார்ந்தவை என்றும் கூறியுள்ளனர். தமிழகத்தில் 500 தியேட்டர், உலக அளவில் 2000 தியேட்டர்களில் வெளியிட ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சென்னையில் மட்டும் 35 தியேட்டர்களிலும், திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் 35 தியேட்டர்களிலும் படம் வெளியிட திட்டமிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் நேற்று முன்தினம் சென்னை மயிலாப்பூரில் உள்ள ஐநாக்ஸ் தியேட்டர் உட்பட முக்கியமான 9 தியேட்டர்களுக்கும், காஞ்சிபுரத்தில் உள்ள ஒரு தியேட்டருக்கும் வெடிகுண்டு வைக்கப்படும் என மிரட்டல் கடிதம் வந்தது. தொலைபேசி மூலமும் மிரட்டல்களும் வந்தன. இதனால் தியேட்டர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. அத்துடன் படத்தில் அரசியல் தொடர்பான காட்சிகள் அதிகம் உள்ளது எனவும் தகவல்கள் வெளியானது. உடன் நடிகர் விஜய், படத்தில் அரசியல் தொடர்பான காட்சிகள் ஏதும் இல்லை, முழுக்க முழுக்க ஜனரஞ்சக காட்சிகள் மட்டுமே படத்தில் இடம்பெற்றுள்ளது என விளக்கமளித்தார். இந்நிலையில் படத்தின் கதை எங்கள் குடும்ப கதை என கூறி திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். வரும் 14 தேதிக்குள் படத்தின் கதை குறித்து படத்தின் தயாரிப்பாளர், இயக்குனர், வெளியீட்டாளர் ஆகியோர் பதிலளிக்க வேண்டும் என கோர்ட் உத்தரவிட்டது. படத்திற்கு பல பிரச்சனைகள் ஏற்பட்டதால் தியேட்டர் உரிமையாளர்கள் படத்தை வெளியிட தயங்கினர். விநியோகிஸ்தர்கள் அதிர்ச்சியடைந்தனர். தயாரிப்பாளர், விநியோகிஸ்தர்கள் மற்றும் தியேட்டர் உரிமையாளர்கள் அவசர கூட்டம் சென்னையில் நடந்தது. அதில் வியாபார ரீதியான பிரச்சனை குறித்து பேசப்பட்டது. பிரச்சனைகளை தீர்க்க தயாரிப்பாளரும் விஜயின் தந்தை எஸ் ஏ சந்திரசேகரனும் முயன்றனர். ஆனால் உடன்பாடு ஏற்படவில்லை. படத்திற்கு சென்சார் அமைப்பு யூ சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கேளிக்கை வரி விலக்கு இன்னும் அளிக்கவில்லை என தியேட்டர் உரிமையாளர்கள் போர்க்குடி தூக்கினர்.
இருக்கும் பிபிசி பண்பலை செய்தி தயாரிப்பாளர் ஜெயக்குமார். படகில் ஒருவருக்கு தஞ்சமளிக்கப் போவதில்லை என்று ஆஸ்திரேலிய அரசு கூறியிருந்தாலும் படகு பயணங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. தமிழகத்தின் நாகப்பட்டினத்திலிருந்து படகு மூலம் சென்ற பெண்கள் சிறுவர்கள் உட்பட 49 பேர் காவல்துறையினரால் தடுக்கப்பட்டிருக்கின்றனர். இதேபோல இலங்கையிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு சட்டவிரோதமாக கடற்வழி பயணம் மேற்கொள்ளவிருந்த ஒரு தொகுதியினர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். மேலதிக விவரங்களுடன் நமது ஊனிய செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு சட்டவிரோதமாக கடல் வழியாக பயணம் மேற்கொள்ளவிருந்ததாக கூறப்படுகின்ற யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 34 பேரை கைது செய்திருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். ராகம நகர் அருகில் குருகுலாவ என்ற இடத்தில் விடுதியொன்றில் தங்கியிருந்த போதே இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களில் 7 சிறுவர்களும், 6 பெண்கள், 21 ஆண்களும் அடங்குவார்கள் என விவரம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவர்களுக்கு உதவி செய்ததாக கூறப்படுகின்ற வேறு 2 பேரும் இவர்களுடன் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மகர நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட இவர்களை 14 நாட்களுக்கு விளக்க மறியலில் வைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டிருப்பதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். இதேவேளை ஆஸ்திரேலியாவுக்கு சட்டவிரோதமாக படகில் பயணம் செய்த போது உயிரிழந்ததாக சந்தேகிக்கப்படுகின்ற, அடையாளம் காணப்படாத 5 சடலங்களை யாழ் மாவட்ட நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய நாளை அரசு செலவில் அடக்கம் செய்யவிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். வடகடலில் கரையொதுங்கியிருந்த இந்த சடலங்களை உறவினர்கள் அடையாளம் காண்பதற்கு வசதியாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அதிகாரிகள் வைத்திருந்தார்கள். இது பற்றி யாழ் மாவட்ட பதில் சட்ட வைத்திய அதிகாரி டாக்டர் சின்னையா சிவரூபன் அவர்களை தொடர்பு கொண்டு விவரம் கேட்டேன்.
கடந்த இரு வாரங்களாக யாழ் கரையோர பிரதேசங்களிலிருந்து 7 சடலங்களை மீட்டு நெடுந்தீவு மற்றும் ஊர்காவத்துறை போலீசார் ஒப்படைத்திருந்தனர். அதுல இருவரை வந்து அவர்களுடைய உறவினர்கள் அணிந்திருந்த ஆடைகளை வைத்து இனம் கண்டனர். அவர்கள் மன்னார் சேர்ந்த மீனவர்கள். ஏனைய 5 பிரேதங்கள், 3 ஆண்களுடையதும் சுமார் 3 தொடக்கம் 4 வயது மதிக்கத்தக்க குழந்தையும் மற்றொரு இளம்பெண்ணுடைய சடலமும் இனங்காணப்படாமல் நேற்று வரை நமது பிரேத அறையில் இருந்து இன்று நீதிமன்றத்தில் உத்தரவு காமிய உடற்கூட்டு பரிசோதனை செய்த பின்னர் நாளை நாங்கள் அந்த உடலங்களை அரசு செலவில் அடக்கம் செய்ய இருக்கின்றோம். அவர்கள் வந்து நீரில் மூழ்கியதால்தான் மரணம் ஏற்பட்டிருக்கிறதாக கண்டறிந்திருக்கின்றோம்
என்றார் டாக்டர் சிவரூபன் அவர்கள். இவ்வாறு அடையாளம் காணப்படாத சடலங்கள் ஆஸ்திரேலியா நோக்கி ஆபத்தான கடற்பயணம் மேற்கொண்டவர்களுடையதாக இருக்கலாம் என்று சந்தேகப்படுகின்றது. அதற்கான ஆதாரங்கள் காணப்படுவதாகவும் டாக்டர் சிவரூபன் குறிப்பிடுகின்றார்.
அவர்கள் நீண்ட கடல் பயணத்துக்கு தயார்படுத்தி போனமாத்தான் அவர்களோட ஆடைகள் எல்லாம் தெரியுது என்று சொன்ன. அதுக்கு மேல வந்து மலைக்கானை என்ற ஜக்கெட்டுகள் எல்லாம் போட்டு போனபடினால மற்றது தமிழர்கள் என்றது வந்து தெளிவா தெரியுது. கையில கட்டி இருக்கின்ற கோயில் நூல்களை வச்சுக்கொண்டு அவர்கள் தமிழர்கள் என்றதையும் உறுதிப்படுத்தக்கூடியதா இருக்குது
என்றார் யாழ் மாவட்ட பதில் சட்ட வைத்திய அதிகாரி டாக்டர் சின்னையா சிவரூபன் அவர்கள்.
செய்திகளை அளித்தோம் நமது ஓனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். ஒரு கொலை வழக்கு தொடர்பில் கைது செய்யப்பட்டிருக்கின்ற காவல்துறை டிஐஜியின் மகனை விளக்கம் அறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களுடன் கொழும்பு நீதிமன்ற செய்தியாளர் உதயகுமார்.
கொழும்பு பம்பலப்பேட்டி பிரதேசத்தில் வசிக்கும் முகமது ஷியாம் எனும் வியாபாரியை வெள்ளை நிற வேனொன்றினால் கடத்திச் சென்று கொலை செய்ததாக குற்றம் சாட்டி கைது செய்யப்பட்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் வாஸ் குணவர்தனவின் மகன் ரவீந்து குணவர்தனவை விளக்க மறியலில் வைக்குமாறு கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீண்ட வழக்கு விசாரணைக்கு பின்பு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்ததாக சந்தேக நபர் சார்பில் ஆஜரான சட்டவாதி அஜித் பத்திரன பிபிசியிடம் தெரிவித்தார். சந்தேக நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் விசாரணை நடவடிக்கைகள் பூர்த்தி செய்யப்படாத காரணத்தினால் அவரை விளக்க மறியலில் வைக்குமாறு வேண்டுகோள் விடுத்தனர். அப்போது நீதிமன்றத்தில் கருத்து தெரிவித்த சந்தேக நபர்கள் சார்பில் ஆஜரான சட்டவாதிகள் சந்தேக நபர் ரவீந்து குணவர்தன அஸ்மா நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள காரணத்தினால் வெலிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அவரின் தந்தையான பிரதி போலீஸ்மா அதிபர் வாஸ் குணவர்தனவுடன் தடுத்து வைப்பதற்கு உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு வேண்டுகோள் விடுத்தனர். இவ்வாறான உத்தரவொன்றை தனக்கு பிறப்பிக்க முடியாதென்று தெரிவித்த கொழும்பு மெஜிஸ்ட்ரேட் நீதவான் இந்த வேண்டுகோளை சிறைச்சாலை அதிகாரியிடம் சமர்ப்பிக்குமாறு தெரிவித்தார். அதன் பின்பு சந்தேக நபரான ரவீந்து குணவர்தனவை எதிர்வரும் 14 தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறும் நீதிபதி உத்தரவிட்டார். இதேவேளை முகமது ஷியாம் எனும் வியாபாரியின் கொலை சம்பந்தமாக கைது செய்யப்பட்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் வாஸ் குணவர்தன உட்பட 7 சந்தேக நபர்கள் தற்போது விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர்.
கொழும்பு நீதிமன்ற செய்தியாளர் உதயகுமார் அளித்த குறிப்புடன் இன்றைய இலங்கை கண்ணோட்டம் நிறைவடைகிறது. வியட்நாம் போரில் நடந்த குண்டுவீச்சுகளிலிருந்து தப்புவதற்காக ஒரு தந்தையும் மகனும் கிராமத்திலிருந்து தப்பி காட்டுக்கு ஓடினர். ஆனால் அவர்கள் அங்கேயே 40 ஆண்டுகள் இறந்துவிட்டனர். இவர்கள் குறித்த ஒரு குறிப்பை வழங்குகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
1973 வியட்நாம் போர் உச்சகட்டத்தை தொற்றிருந்த போது ஹோவான் துவானும் அவரது இளைய மகனும் காட்டுக்கு தப்பிச் சென்று விட்டார்கள். அவரது மனைவியும் மூத்த மகன்மார் இருவரும் குண்டுவெடிப்பொன்றில் அப்போது இறந்து போனார்கள். அங்கிருந்து தப்பியோடிய இவர்கள் அன்றிலிருந்து காணாமல் போனவர்கள் பட்டியலில் தான் இருந்திருக்கிறார்கள். மத்திய குவாங்யாய் மாகாணத்தில் வெளி தொடர்புகள் எதுவுமே இல்லாத அடர்ந்த காடொன்றில் மரக்கிளைகளில் வீடமைத்து இவர்கள் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். காட்டில் இலைகுலைகளையும் பழங்களையும் வேட்டையாடிய சிறிய மிருகங்களையும் ஒன்றுதான் இத்தனை காலம் இவர்கள் உயிர் வாழ்ந்திருக்கிறார்கள். காட்டுக்கு விறகு வெட்ட போன கிராமவாசிகள் 2 காட்டுவாசிகள் இருவர் நடமாடி திரிவதைக் கண்டு ஊருக்குள் வந்து சொல்லிய போதுதான் உள்ளூர் அதிகாரிகள் இவர்களை தேடி பிடித்திருக்கிறார்கள். கண்டுபிடிக்கப்பட்ட போது மரப்பட்டையும் நார்த்தோலும் கொண்ட கோவணத்தை இவர்கள் அணிந்திருந்தார்கள். 82 வயதாகின்ற அப்பா உள்ளூர் வட்டார மொழியை ஓரளவு பேசுகிறார். ஆனால் தற்போது 41 வயதாகின்ற மகன் ஹோவான் லுவனுக்கோ ஓரிரு வார்த்தைகள் தான் தெரிந்திருக்கின்றன. ஹோவான் துவானின் இன்னொரு மகன் உயிர் தப்பி கிராமத்தில் வாழ்ந்து வந்ததாகவும் 20 ஆண்டுகளுக்கு முன்னர்தான் தனது தந்தையையும் சகோதரனையும் தம்மோடு வருமாறு அழைத்த போது அவர்கள் ஊருக்குள் வர மறுத்துவிட்டதாகவும் உள்ளூர் ஊடகங்களில் தற்போது புதிய தகவல் வெளியாகியிருக்கிறது. இனிமேல் இவர்களை சமூக வாழ்க்கையில் இணைத்துவிட அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்கள்.
இந்த குறிப்புடன் இன்றைய செய்தியரங்கம் நிறைவடைகிறது. இனி தலைப்புச் செய்திகள் வழங்குகிறார் சாதாத்.
அமெரிக்கா மற்றும் ரஷ்ய அமைச்சர்கள் இடையில் வாஷிங்டனில் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பித்திருக்கின்றன.
லெபனானில் பெய்ரூட் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து துருக்கிஷ் ஏர்லைன்ஸ் விமான ஓட்டிகள் இருவர் துப்பாக்கி முனையில் கடத்தி செல்லப்பட்டிருக்கின்றனர். ஜிம்பாப்வேயில் அண்மையில் நடந்த பொதுத் தேர்தலின் முடிவுகளை எதிர்த்து அந்நாட்டின் முக்கிய எதிர்க்கட்சியான ஜனநாயக மாற்றத்துக்கான இயக்கம் வழக்கு ஒன்றை தொடுத்திருக்கிறது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.